வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேயர்களே, இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் நாம் தெரிந்து கொள்ளப் போவது அங்கக முறையில் நோய் மேலாண்மை செய்வது எப்படி என்பதை பற்றிய விரிவான விளக்கங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக நம் வானொலி நிலையத்திற்கு வருகை தந்திருப்பவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சிறுதானிய பெயர்கள் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றும் முனைவர் சுதா அவர்கள் வருகை புரிந்துள்ளார். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு பயன்பெறுவோம், வாருங்கள்.
வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கக முறையில் நோய் எப்படி வந்து மேலாண்மை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நோய் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நோயில் பார்த்திங்கன்னா மண் மூலமாக பரவுகிற நோய், இல்லை பயிர்களுக்கு விதை மூலமாக பரவுகிற நோய், இலை வழியாக, அதாவது பயிர்கள் அந்த இலை இருக்கும் இல்லையா, அந்த இலை வழியாக பரவுகிற நோய் அப்படிங்கிற மாதிரி நிறைய முறையில் வந்து கட்டுப்படுத்தலாம். இன்னொன்று, புதுசாக இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, உயிரியல் முறையில் எப்படி வந்து நோயை வந்து மேலாண்மை பண்ணுறது அப்படிங்கிறதும் இருக்குது. இப்போது மண் மூலமாக பரவுற நோய் அப்படின்னு நமக்கு தெரியும். அதாவது எப்படின்னா, இந்த வேரழுகள், வாடல் நோய், இதெல்லாம் வந்து மண் மூலமாக பரவுறது. இந்த அங்கக முறையில் நோய் மேலாண்மை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, அதாவது பயிர்களுக்கு வந்து பாதுகாப்பு தரக்கூடியதாகவும், மண் வளத்தை காப்பதோடு மட்டும் இல்லாமல் சிறந்த நோய் எதிர்ப்பு தன்மையை வந்து பயிர்களுக்கு வந்து உண்டாக்குது. இந்த நோய் காரணிகள்னு பார்த்திங்கன்னா, மண்ணில் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ரொம்ப வருஷத்துக்கு வந்து விதைகள் மூலமாகவோ, இல்லை வந்து அந்த என்ன சொல்கிறது, பூசண வித்துக்கள் வந்து பல வருஷங்களுக்கு வந்து மண்ணில் வந்து உயிரோடு இருக்குது. இது வந்து விதைக்கரணை வந்து மூலமாகவும் பரவலாம், விதை மூலமாகவும் பரவலாம், அல்லது காற்றாலேயோ இல்லை மழை நீராலேயோ வந்து இந்த நோய் கிருமிகள் வந்து பரவுது. இன்னொன்று என்ன புதுசாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைரஸ் நோயின் இப்போ சொல்கிறோம் இல்லைங்களா, நச்சுயிரி நோய் பார்த்திங்கன்னா, இது பூச்சி மூலமாக வந்து பரவுது. இது மாதிரி ஒவ்வொரு நோய் ஒரு ஒரு காரணி மூலமாக வந்து பரவுறதுனால, நோய் அப்படின்னா எப்படி போ, உடனே வந்து ரசாயன மருந்துகள் தெளித்து நோயை கட்டுப்படுத்துறதை நம்ம முதல் வந்து யோசிப்போம் இல்லைங்களா. அப்படி பண்ணாமல் ரசாயனம் வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்கறதுனால மண் வளம் பாதிக்குது, மண்ணில் இருக்கக்கூடிய நன்மை தரக்கூடிய அந்த பூச்சி அதாவது நுண்ணுயிரிகள்லாம் வந்து இறந்து போகுது, மண் மூலம் ரொம்ப பாதிக்கப்படுறதுனால வந்து இப்போ அங்கக முறையில் வந்து நோயை எப்படி மேலாண்மை பண்ணலாம் அப்படிங்கிறது, அதாவது நோயை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சரிங்களா. மண் மூலமாக பரவுகிற நோயை வந்து எப்படி அங்கக முறையில் கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறதுல வந்து ஒரு சில இது வந்து பார்க்கலாங்க. அதாவது மண் மூலமாக பரவுகிற நோயை எடுத்துக்கிட்டால் நமக்கு தெரியும், அந்த வாடல் நோய், வேரழுகள் நோய், அந்த நோய்கள்லாம் தான் மண் மூலமாக வந்து பரவுது. இது வந்து மண்ணில் வந்து பல வருஷங்களுக்கு தங்கி நோயை வந்து ஏற்படுத்துறதுனால, இது வந்து மண்ணில் ரொம்ப வந்து அந்த பூசண வித்துக்கள் அதிகமான எண்ணிக்கையில் மண்ணில் இருக்கும். அது இல்லாமல் இந்த மேல் சாம்பல் நோய், அடிச்சாம்பல் நோயின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நோய் தாக்கப்பட்ட உதிர்ந்த இலையில் வந்து இலை வந்து ரொம்ப வருஷத்துக்கு வந்து மண்ணிலே தங்கி இருந்து அது வந்து நோயை வந்து உண்டாக்குது. இதை வந்து வந்து எப்படி வந்து இது வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஊற்றமேற்றிய தொழு உரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதாவது தொழு உரத்தையே வந்து கொஞ்சம் அதிகப்படியாக என்ரிச் பண்ணுறது, அதாவது தொழு உரத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான அளவில் வந்து நன்மை தரக்கூடிய பாக்டீரியாவையோ இல்லை பூசணத்தையோ இல்லை வந்து நுண்ணுயிரி ஏதாவது ஒரு நுண்ணுயிரிகளையோ அதிகப்படுத்தி அதோட வந்து தொழு உரத்தை வந்து இன்னும் கொஞ்சம் ஊற்றமேற்றுறது. ஊற்றமேற்றிய தொழு உரம், தலை எரு, அதாவது தலை மணி சாம்பல் சத்துன்னு சொல்கிறீங்களா, அது தலை எரு, நல்ல மக்கின கோழி உரம், கம்போஸ்ட்டு, மண்புழு உரம், இதெல்லாம் வந்து மண்ணில் வந்து அதிகமாக போடணுங்க. இதுதான் வந்துங்க மண்ணில் இருக்கக்கூடிய நன்மை தரக்கூடிய நுண்ணுயிரிகளை வந்து அதிகப்படுத்துது. இது இல்லாமல் இந்த சணப்புலாம் சொல்கிறீங்களா, சணப்பு விதைக்கிறோம், சணப்பு, கொளிஞ்சி, தக்கப்பூண்டு, கிளைரிசிடியா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வளர்த்து பூக்கிறதுக்கு முன்னாடி மண்ணில் போட்டு உழுதுறணும். இது ரெண்டாவது. இது இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோடை உழவுன்னு சொல்கிறீங்களா, அதாவது வெயில் காலத்தில் வந்து நல்லா நம்ம ஏப்ரல், அந்த மார்ச், ஏப்ரல், மே அந்த மாதங்களில் மண்ணை வந்து உழுகிறோம். உழுகும்போது என்னாகும், மண்ணில் இருக்கக்கூடிய அந்த பூசண விதைகள் வந்து சூரிய ஒளிக்கு அதிகமாக படுற மாதிரி மேலே வந்துச்சு அப்படின்னா அது வந்து இறந்து போயிடும். இதுக்காக வந்து நம்ம கோடை உழவு வந்து செய்கிறோம். அதாவது மண்ணில் இருக்கிற மேற்பரப்பில் கிருமிகள் வந்து சூரிய வெப்பத்தினால செயலிலேருந்து போயிடுதுங்க. இன்னொன்று, மூடாக்கு அப்படின்னு சொல்கிறீங்களா, அதாவது மல்ச்சிங்னு சொல்கிறோம், அது நமக்கு தெரியும். மூடாக்கு போடுறது மூலமாகவும் நுண்ணுயிரிகள் வந்து ஏற்ற சூழ்நிலை உருவாகுது. இதனால் வந்து மண்ணில் வெப்பநிலை அதிகமாகும் போது, அதாவது மூடாக்கு போடும்போது என்னாகும், பாலித்தீன் பைக்கு அடியில் இருக்கிற அந்த மண்ணில் வந்து வெப்பம் அதிகமாகும் போது அதில் இருக்கிற அந்த பூசண வித்துக்கள் எல்லாம் ஒன்று அழிஞ்சு போயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா வாழையில் வந்து எர்பினியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுகல் நோய் இருக்குது. இது வந்து அந்த மூடாக்கு போடுறது மூலமாக வந்து அழிஞ்சு போகுதுன்ட்டு ஒரு ஆராய்ச்சி முடிவுலாம் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வேப்ப முன்னாக்கு, கடலை புண்ணாக்கு, மற்றும் புங்கம் புண்ணாக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. புங்க மரத்துலேருந்து ஆயில், அந்த புங்க மரத்துலேருந்து விதையிலேருந்து ஆயில் எடுப்போம் இல்லைங்களா, அந்த ஆயிலிருந்து வர அந்த புண்ணாக்கு இதெல்லாம் வந்து மண்ணில் போடுறதுனால இது வந்து நுண்ணீர்வலை எண்ணிக்கையை அதிகப்படுத்தி வாழையில் வர வாடல் நோய், கடலில் வர வேரழுகள் நோய், தென்னை மரத்தில் வர வாடல் நோய் இதெல்லாம் வந்து அதிகமாக கட்டுப்படுத்தலாம் சரிங்களா. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே பயிரை வந்து தொடர்ச்சியாக பயிரிடாமல் பயிர் சுழற்சி முறையில் வந்து பயன்படுத்துறதுனால நோயோட தாக்கம் வந்து குறையுதுங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, முட்டைக்கோசில் வருது இல்லைங்களா அந்த அந்த கொண்டை அழுகல் நோய்னு சொல்கிறோம், க்ரௌண்ட் ராட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து அதே மாதிரி கொடி காய்கறி வகைகளில் வர்ற வாடல் நோயும், இல்லை சாம்பல் நோய், இல்லை வேரழுகல் நோய், அல்லது கேரட், காலிஃப்ளவர், தக்காளி, வெண்டை, கத்திரி, சோளம், நெல் இதெல்லாம் வர்ற வேர் சம்மந்தமான நோய்கள் எல்லாமே வந்து இந்த பயிர் சுழற்சி முறையை பயன்படுத்தும் போது ஈஸியாக வந்து கட்டுப்படுத்தலாங்க. அதாவது இது வந்து நம்ம 100% வந்து நம்ம நோயை கட்டுப்படுத்த முடியும்னு நான் சொல்ல வரல. அதாவது ஒரு 80-70% வந்து நோய் வந்து உண்டாக்குற அந்த நுண்ணுயிரிகளை வந்து நம்ம நம்மளால் அழிக்க முடியும் சரிங்களா. வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மண்ணில் வந்து அதிக தண்ணீர் தேங்காமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தக்காளி, கத்திரி, மிளகாய், காய்கறிகளில் இந்த நாற்றல்கள் நோய் வராமல் வந்து பாதுகாக்கலாம். இதுக்கு பதிலாக இதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெத்தலை கொடி இருக்குது இல்லைங்களா, அந்த வெத்தலை கொடியில் வர வாடல் நோய், மஞ்சள் இஞ்சி கிழங்கில் வர்ற அந்த அழுகல் நோய், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணில் வந்து நீர் தேங்காத மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா இது எல்லாத்தையுமே வந்து நம்ம குறைச்சிடலாம் சரி. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, வாழையில் வந்து வாடல் நோயை கட்டுப்படுத்துறதுக்கு வயலில் வந்து 6 மாதத்துக்கு நீரை வந்து தேக்கி வைக்கணுங்க. தேக்கியோ அல்லது வந்து வாழைக்கு பின்னாடி நெல்லோ பயிரிடுவதால் வாழையில் வர வாடல் நோய் கிருமிகளை வந்து நம்மளால் அழிக்க முடியும் சரிங்களா. வயலில் நீர் தேக்கி வச்சதுனால நாற்றழுகல் நோய், வேரழுகல் நோய், இந்த நோய் உண்டாக்குற பூசணத்தை வந்து நம்ம வந்து அந்த நிலத்துலேருந்து நம்மளால் வந்து அகற்ற முடியும், அதாவது எடுத்துட முடியும். நிலத்தில் வந்து இப்போ பாலித்தீன் அந்த ஷீட்டு சொல்கிறோம் இல்லைங்களா, பாலித்தீன் ஷீட் அந்த தாள், பாலித்தீன் தாள்களை கொண்டு அந்த நிலத்தை வந்து மூடுறதுனால மண்ணில் வந்த வெப்பத்தை 40 டிகிரி வரைக்கும் நம்மளால் வந்து 40-50 டிகிரி வரைக்கும் நம்ம வெப்பநிலையை உயர்த்த முடியும். இதனால் பார்த்திங்கன்னா பூசணி செடியிலையோ இல்லை தர்பூசணி, முள்ளங்கி, இந்த சாமந்தி அதில் வர வாடல் நோயை வந்து நம்மளால் வந்து குறைக்கலாம். இதுவும் இல்லாமல் பச்சை நீல நிற தாள்களை கொண்டு, அதாவது என்ன சொல்கிறது, இந்த பச்சை நீல நிற தாள்களை கொண்டு நிலத்தில் வந்து மூடும் பொழுது வெள்ளரி செடி இருக்கு இல்லைங்களா, அதில் வர வந்த மேல் சாம்பல் நோய், பவுட்ரி மெல்டியூன்னு சொல்லுவாங்க, இந்த மேல் சாம்பல் நோயும் அடிச்சாம்பல் நோயோட உண்டாக்குற கிருமியை வந்து நம்ம வந்து அழிக்கலாம். தக்காளியில் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா நோய் வந்து உண்டாக்குற அந்த நோய் கிருமி எப்படி அடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பாலித்தீன் தாள்களை கொண்டு மண்ணில் வந்து சூரிய ஒளி இதே மாதிரி தான் மல்ச்சிங் சொல்லிட்டு நான் சொன்னோன்னா 40-50 டிகிரி வரைக்கும் வெப்பநிலை உயர்த்த முடியும்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த அது மாதிரி பண்ணணும் அப்படின்னா தக்காளியில் வர அந்த பாக்டீரியா நோயை வந்து நம்மளால் குறைக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சூடோமோனஸ் அந்த பேசில்லஸ் அப்படிங்கிற நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்களை மண்ணில் வந்து போடுறது மூலமாக நோயோட தாக்கத்தை வந்து நம்மளால் வந்து குறைக்க முடியும் சரிங்களா. மஞ்சள் நிற ஒட்டும் தன்மையுடைய தாள், அதாவது மஞ்சள் நிற ஒட்டும் பொறி அது மாதிரி வைக்கிறோம் இல்லைங்களா, மஞ்சள் ஷீட்டில் வந்து எண்ணெயை தடவி வந்து வைப்பாங்க. இது வந்து கிராமத்தில் வயல்களில் எப்படி வைப்போம் அப்படின்னா, தடவி வச்சோம் அப்படின்னா அதில் வந்து அந்த சாரூரிய பூச்சி வந்து அதில் ஒட்டிக்கும். ஒட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து வைரஸ் நோயை பரப்புறது வந்து இந்த சாரூரிய பூச்சி அப்படிங்கும்போது அந்த வச்சோம் அப்படின்னா 1 ஏக்கருக்கு 8 எண்ணிக்கை அது மாதிரி வச்சோம் அப்படின்னா அங்கங்கே வந்து பூச்சி வந்து அந்த தாள்களை ஒட்டுறதுனால நோய் பரப்புகிற அந்த விகிதம் வந்து நமக்கு வந்து குறையும் சரிங்களா. வெள்ளை நேரத்தில் பாலித்தீன் மூடாக்கு, தக்காளி, வெள்ளரி, பூசணி, மிளகாய் இது மாதிரி அந்த செடிகளில் போட்டோம் அப்படின்னா சூரிய நோயின்னு சொல்கிற அந்த வைரஸ் நோய் வந்து நம்மளால் வந்து குறைக்க முடியுங்க. இதோடு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்படி வந்து எதிர் உயிர் நுண்ணுயிரியை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து நோயை கட்டுப்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நல்ல மக்கின தொழு உரத்தோட ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ், இப்போ தான் வந்து சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ்க்கு நிறைய வந்து பேசிலஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. இது மாதிரி பேசில்லஸ் இது மாதிரி போன்ற எதிர் உயிரியை வந்து 1 ஏக்கருக்கு 1 கிலோ எடுத்து அதோட வந்து தொழு உரத்தோட கலந்து போட்டோம் அப்படின்னா இந்த நன்மை தரக்கூடிய இந்த எதிர் உயிர் நுண்ணுயிரி வந்து அதிகமாகி நோய் பரப்புறதை வந்து நம்மளால் வந்து தடுக்க முடியுது. இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது வாடல் நோய்க்கும் மண் மூலமாக பரவுகிற நோய்க்கும் நான் சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா விதை மூலமாக பரவுகிற நோய் வந்து எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நோய் தாக்கப்படாத செடியிலேருந்து நம்ம விதைக்கு அதை வந்து விதை எடுத்து விதைக்கு பயன்படுத்தலாம். இது ஒன்று. இப்படி விதைக்கிழங்கும் அதே மாதிரி அப்படி தான், நோய் தாக்கப்படாத. இப்போ ஒரு உதாரணத்துக்கு மஞ்சள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, மஞ்சள் வந்து கிழங்கு நட்டு தான் வந்து கிழங்கு ஊனி தான் மஞ்சள் வந்து புது பயிர் வருது இல்லைங்களா. அப்படி பண்ணும்போது மஞ்சளை வந்து இந்த நோய் தாக்காத கிழங்கல் கிழங்கு அழுகல் நோய் வராத மஞ்சளாக எடுத்து அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் சரிங்களா. இது ஒன்று ஒன்று. கிழங்குலேயே பார்த்திங்கன்னா நச்சுயிரி நோய் வந்து விதை மூலமாக பரவும், அதாவது கறிப்பூட்டை நோய், இலைப்புள்ளி நோய், இலைக்கருகள் நோய் போன்றவை வந்து விதை மூலமாக வந்து பரவுறதுனால இதை வந்து நம்ம நோய் தாக்காத செடியிலேருந்து விதை எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நோய்கள்லாம் நம்ம வந்து பரவாமல் தடுக்க முடியும். வேறு என்னென்னு பார்த்தோன்னா தக்காளியில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது தக்காளியில் வந்து விதைகளை வந்து நொதித்தலுக்கு பயன்படுத்துகிறப்ப அந்த கேஸ் ஒன்று வெளியே வரும் பார்த்திங்களா, வெளியே வரும் வாயு அந்த கேஸுங்க தக்காளி மேற்பரப்பில் உள்ள புகையிலை தேமல் நோயை வந்து கட்டுப்படுத்துது. இன்னொன்று தக்காளியில் புள்ளி வாடல்னு சொல்லுவோம், அதாவது ஸ்பாட்டட் வெல்ட் அப்படின்னு சொல்கிறது. இது புள்ளி வாடல் நச்சுயிர் நோய் வந்து அதாவது நாட்டு நட்ட 6 வாரங்கள் வரை வந்து தாக்கிய செடிகளை அகற்றுவதும், 6 வாரத்துக்குள்ளே அந்த மாதிரி நோய் வந்த செடிகளை எடுத்து பிடுங்கி வெளியே போட்டுட்டோம் அப்படின்னா அது மூலமாக வந்து அதுக்கு மேலே நோய் வந்து அவ்வளோவா பரவாது. 6 வாரத்துக்கு மேலே அந்த 6 வாரத்துக்குள்ளே நம்ம செடிகளை வந்து டெய்லியும் பராமரித்து பார்த்து நோய் தாக்கியிருந்தால் எடுத்து வெளியே அகற்றி போட்டுட்டோம் அப்படின்னா இந்த தக்காளியோட புள்ளிவாடல் நோயை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். சில விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கால்நடைகளோட சிறுநீர் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து விதைகளை வந்து ஊற வச்சு நடுவதால் முளைப்பு திறன் அதிகமாக வருது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது வந்து உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா நமக்கு, அதாவது இந்த என்ன சொல்கிறது, இந்த ஆடு இந்த கொட்டகையெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதில் வர சிறுநீர் அந்த இதில் எல்லாமே வந்து ஒரு பைப் வழியாக கொண்டு போய் அதை வந்து கொஞ்சம் ஊற்றமேற்றி அதை வந்து வயலுக்கு வந்து போடுறவங்களும் இருக்காங்க. இது பண்ணும்போது நிறைய வந்து அந்த ஆறு அங்ககத்தோட தன்மை வந்து மண்ணில் வந்து அதிகமாகுது. இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா, கம்பு சோள பயிரில் வந்து தேன் ஒழுகல் நோய் வந்து இப்போது அதிகமாக இருக்குங்க. இந்த சீசனில் பார்த்திங்கன்னா அதுவும் இந்த சோளத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அதிக மகசூல் தரக்கூடிய சோள ரகங்களில் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து தேன் ஒழுகல் நோய் வந்து இப்போ அதிகமாகுது. இப்போ வந்து அதை வந்து கட்டுப்படுத்த என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் பூக்காதபடி விதைச்சா, அதாவது செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் பூக்கிற டைம் வரக்கூடாதுங்க. ஒன்றா இதுக்கு முன்னாடியே வந்து அது வந்து பூத்து கதிர்கள் வந்து முதிர்ச்சி அடைஞ்சிடணும். அப்படி வந்து பருவத்தை கொஞ்சம் மாற்றி தள்ளி போட்டோம் அப்படின்னா, இல்லை முந்தின ஒரு மாதம் முன்னாடி விதைச்சிட்டோம் அப்படின்னா அந்த சீசன் மழை பெய்கிற சீசன்லேருந்து நம்ம வந்து அதுக்கு முன்னாடி பயிர்களை வந்து பாதுகாத்துடலாம். இது ஒன்று. வரப்பு பயிராக வந்து பயிரிடலாங்க. கம்பு, சோளம் போன்றவற்றை பார்த்திங்கன்னா, பப்பாளி, உளுந்து, பாசி பயிர் அந்த மாதிரி நிலக்கடலையை சுற்றிலும் வந்து இதை போட்டிங்க அப்படின்னா மஞ்சள் தேமல் இந்த நோயை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம் சரிங்களா. இன்னொன்று, இலை வழியாக பரவுற நோயை வந்து எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம். இதுக்கு முன்னாடி வந்து நாம் பார்த்தோம் மண் மூலமாக பரவுற நோய் பார்த்தோம், இப்போ விதை மூலமாக பரவுற நோயை பார்த்தோம். இப்போ வந்து இலை வழியாக வர நோயை வந்து எப்படி நாம் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, அதாவது இலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது மருந்து தெளிக்கணும். அப்படி இல்லைன்னா இலையில் வந்து படுற மாதிரி ஏதாவது ஒரு ரசாயனமோ இல்லை வந்து எதிர் உயிரியோ இல்லை வந்து ஏதாவது இந்த இலை சாறுகள் அது மாதிரி தெளிக்கலாம். இப்போ ரசாயனம் வேண்டாம், நம்ம அங்கக முறையில் போகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வேப்பங்கொட்டை சாறு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து 5%, அதாவது 1 லிட்டருக்கு 5 மில்லி அப்படிங்கிற அதில் வந்து தெளித்தோம் அப்படின்னா இலைப்புள்ளி நோய், இலைக்கருகள் நோய் அது மாதிரி நோயை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது பூண்டு, மிளகாய் கரைசல் இதெல்லாம் வந்து தெளிக்கலாங்க. இது தெளித்தோம் அப்படின்னா பட்டாணியில் வர அசுனி நோயை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தி நச்சுயிரி நோய் இந்த வைரஸ் நோயை வந்து நம்ம குறைக்கலாம். இன்னொன்று, இப்போலாம் வந்து பஞ்சகாவியம் வருது இல்லைங்களா, அதாவது மாடோட 5 பொருளோட பயன்படுத்தி தெளிப்பதால் என்ன பண்ணலாம், இலைப்புலி நோய் மற்றும் சாம்பல் நோய் வந்து அதோடய தாக்கத்தை வந்து நம்மளால் வந்து குறைக்க முடியும் சரிங்களா. இப்போது இறுதியாக பார்த்திங்கன்னா உயிரியல் முறையில் எப்படி வந்து நோய் எதிர்ப்பு தன்மை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு தெரியும் ஏற்கனவே அதாவது உயிரியல் முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஒன்றா வந்து பூஞ்சானத்தை பண்ணி பூஞ்சானத்திலேருந்து எதிர் உயிரி எடுத்து பண்ணலாம். இன்னொன்று பாக்டீரியாவிலேருந்து எடுத்து பண்ணலாம். இது மாதிரி இருக்குது. இன்னொன்று பூஞ்சானத்திலேருந்து எடுக்கும்போது என்ன பண்ண, ரெண்டையுமே எப்படி படுத்தலாம் அப்படின்னா, அதாவது விதை நேர்த்தி செய்யலாம் ஒன்று, இல்லைன்னா வந்து நாற்றுகளை வந்து நலச்சி நடலாம், நாற்றுகளோட விதைகளை நலச்சி நடலாம். அப்படி இல்லைன்னா இலை வழியாக வந்து தெளிக்கலாம் எதிர் உயிரி இதை கரைசலை, இல்லை அப்படின்னா தொழு உரத்தோட கலந்து அதை வந்து ஒரு 20 நாளைக்கு ஒரு தடவை இல்லை 30 நாளைக்கு ஒரு தடவை மண்ணில் வந்து போடலாம். இது மாதிரி பண்ணணும் அப்படின்னா மண்ணில் இருக்கக்கூடிய அந்த பூசண வித்துக்களோ இல்லை பாக்டீரியா நோய் பரப்பும் வித்துக்களோ வந்து அதை வந்து குறைச்சிட்டு நோய் எதிர்ப்பு தன்மை கொண்ட பயிர்களை வந்து விளைவிக்கலாம். இப்படி பண்ணும்போது ரசாயனம் பயன்படுத்துகிற அந்த விகிதம் வந்து நமக்கு வந்து குறையும். முடிந்த அளவுக்கு வந்து ரசாயனம் பயன்படுத்தாத இந்த நாலு முறையில், அதாவது இந்த மண் மூலமாக பரவுகிற நோயையும், இலைவழியாக பரவுகிற நோயையும், விதை மூலமாக பரவுகிற நோயையும் வந்து அங்கக முறையில் வந்து பயன்படுத்தி ரசாயனத்தை வந்து குறைக்குமாறு கனிவோடு வேண்டிக்கொள்கிறேன். இதில் தான் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பயிர் நோயியல் துறையை வந்து தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.